ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இந்த தலத்தினுடைய மகிமையை அறிந்த ஒரு குரங்கானது பெற்ற பேற்றினை ஒரு சருக்கம் வர்ணிக்கின்றது. ஒரு சமயம் ஒரு வில்லு மரத்தின் அடியில் உமாதேவியாரோடு கைலாயபதியாகிய பரமேஸ்வரன் வீற்றிருக்கும் போது அந்த மரத்தின் மீது இருந்த ஒரு குரங்கு வில்வ இலைகளை பறித்து பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தது. அதன் கீழே இருந்த பெருமானும் பெருமாட்டியும் இதனை கண்டார்கள். அம்பிகையிடம் பெருமான் கூறுகின்றார், அந்த குரங்கு வில்வத்தால் நம்மை அர்ச்சனை புரிகிறது என்று. அந்த குரங்கும் இவ்விருவரையும் தரிசித்த பயனாக மரத்தை விட்டு வந்து இறங்கி, ஐயனே, தங்களை அறியாது நான் செய்த இந்த பிழையை மன்னித்து அருள்வீராக என்று வேண்டிற்று. ஆனால் பெருமானோ, உனது செய்கை நமக்கு மகிழ்ச்சியையே அளித்தது, அதனை நான் வழிபாடாகவே ஏற்றுக்கொண்டுள்ளேன். நீ கவலையேற்க, நம்மை பூஜித்ததன் பலனாக சோழர் குலத்தில் தோன்றி உலகே ஆளக்கூடிய பெருமையை பெறுவாயாக என்று வரம் தந்தார். அப்பொழுது அந்த குரங்கானது ஒரு வரம் கேட்டது, அடுத்த பிறப்பில் சோழ மன்னனாக பிறந்தால் தங்களை மறவாதிருக்க வேண்டும், அந்த பிறவியிலும் என்னுடைய முகம் இக்குரங்கு முகமாகவே இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துதாம். பெருமான் அந்த குரங்கினை பார்த்து, நான்முகன் பல வேள்விகள் செய்த கருவூர் என்ற சிறந்த சிவஸ்தலம் ஒன்று இருக்கிறது, அந்த ஊரில் நீ விரும்பிய வண்ணமே தோன்றுவாயாக என்று வரம் தந்துள்ளார். அவ்வாறே அக்குரங்கானது மாந்தாதா என்ற சோழனுக்கு மகனாக கருவூரில் பிறந்தது. அந்த மகனே விசுவந்தன் என்ற பெயர் பெற்றவன். எல்லா கலைகளிலும் பயிற்சி பெற்றவனாக செங்கோல் ஓச்சினான். ஆணிலை அண்ணனுடைய திருவடிகளை மறவாமல் அர்ச்சனை செய்து வந்தான். பல தலங்களையும் தரிசனம் செய்து வர துவங்கினான். திருவாரூர் வந்து புற்றிடம் கொண்ட பெருமானிடம் மிகவும் ஈடுபட்டு அங்கேயே தங்கியிருந்தான். தேவேந்திரனுக்கு துணையாக அசுரர்களோடு போரிட்டான். பெருமான் அவனுக்கு அருளியபடி அங்கு பேரழிவு வாய்ந்த விடங்கராக காட்சி அருளினார். விரைவாக கருவூரை அடைந்து மன்னெடுங்காலும் வாழ்ந்திருந்த பசுபதி பெருமானை அர்ச்சித்து முடிவில்லாத முக்தியின்பத்தையும் பெற்றான் என்பது இத்தலபுராணம் தரும் வரலாறு. கருவூருக்கு நிகரான ஒரு தலமோ, ஆனிலையப்பனுக்கு நிகரான ஒரு தெய்வமோ, வில்வத்துக்கு இணையான ஒரு அர்ச்சனை பொருளோ இந்த உலகத்தில் இல்லை என்று பெரியோர் கூறுவார்கள். இதே போன்று காலக முனிவர் என்பவர் பல தீர்த்தங்களையும் நீராடுவதற்காக புறப்படும் பொழுது, தேவதூதி முனிவர் என்பவர் பல ஊர்களில் உள்ள தீர்த்தங்களின் பெருமைகளையும் கூறிவிட்டு அக்காலக முனிவருக்கு கருவூரில் உள்ள தீர்த்தத்தின் பெருமையையும் கூற துவங்குகின்றார். கேதாரத்தில் புஷ்கர தீர்த்தம், காசியில் மணிகர்ணிகை தீர்த்தம், பிரயாகையில் திரிவேணி தீர்த்தம், கயையில் பிதிரு தீர்த்தம், யமுனை தீர்த்தங்கள், ஸ்ரீபர்வதத்தில் அம்பா தீர்த்தம், ஸ்ரீ காளஹஸ்தியில் பொன்முகலி தீர்த்தம், திருவாலங்காட்டில் குஹ தீர்த்தம், காஞ்சிபுரத்தில் வேகவதி முதலிய தீர்த்தங்கள், அருணாச்சலத்தில் பிரம்ம தீர்த்தம், துர்கை தீர்த்தம், விருத்தாச்சலத்தில் மணிமுத்தாநதி தீர்த்தம், சிதம்பரத்தில் சிவகங்கை தீர்த்தம், திருவாரூரில் தேவதீர்த்தம், கமலாலய தீர்த்தம், வேதாரண்யத்தில் மணிகர்ணிகை, வேத தீர்த்தம், கோடி தீர்த்தம் ஆகியன, திருப்புகலூரில் அக்னி தீர்த்தம், திருவெண்காட்டில் காயத்ரி தீர்த்தம், முக்குளங்கள், திருச்சாய்க்காட்டில் சாயாதீர்த்தம், திருக்கடவூரில் யமதீர்த்தம், சீர்காழியில் பிரம்மதீர்த்தம், புள்ளிருக்கு வேலூர் என்ற வைத்தீஸ்வரன் கோயில் சண்முக தீர்த்தம், திருவாவூர்துறையில் பஞ்சாட்சர தீர்த்தம் ஆகிய காமதேனு தீர்த்தம், திருவிழிமேளையில் சக்கர தீர்த்தம், திருவாஞ்சியத்தில் சூரிய தீர்த்தம், திருவடைமருதூரில் காருண்ய தீர்த்தம், காவிரி கரையில் உள்ள பூசத்தீர்த்தம், திருநாகேஸ்வரத்தில் முருகதீர்த்தம், கும்பகோணத்தில் மகாமக தீர்த்தம், திருச்சத்திமுற்றத்தில் வேளாயுத தீர்த்தம், திருவலஞ்சுழியில் வலஞ்சுழி தீர்த்தம், திருவையாற்றில் பஞ்சநதி தீர்த்தம், திருவானைக்காவில் ஜம்பு நதி, சந்திரபுஷ்கரணி, மதுரையில் பொற்றாமரை, வைகை, கந்தபாதனத்தில் சேது தனுஷ்கோட்டி, திருக்குற்றாலத்தில் சித்ராநதி தீர்த்தம், திருநெல்வேலியில் தாமிரவர்ணியில் சிந்து பூந்துரை சர்வதீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள், கன்னியாகுமரியில் கன்னிகா தீர்த்தம், திருவனந்தபுரத்தில் தர்ம தீர்த்தம், கேரளத்தில் பாண்டு மகா தீர்த்தம், கோகர்ணத்தில் கோடி தீர்த்தம், கொங்கு நாட்டில் காஞ்சி நதி, கொடக நதி, ஆம்ர நதி ஆகிய தீர்த்தங்கள் என்றெல்லாம் பல தீர்த்தங்களுடைய பெயர்களை அந்த முனிவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். காலவ முனிவர் இவற்றை கேட்டு கருவூர் தலத்தில் உள்ள தீர்த்த மகிமைகளையும் அடியனுக்கு கூறி அருள்வீராக என்று வேண்டவே முனிவரும் எல்லா தலங்களெல்லாம் மறைந்தாலும் தான் அழியாதிருக்கக்கூடிய சிறப்பை உடையது, தோற்றத்தை தரக்கூடியது இந்த ஆதிபுரம் எனக்கூடிய கருவூர். இதற்கு கர்ப்பபுரி என்ற ஒரு பெயரும் உண்டு. சுவாமி இங்கு சுயம்புமூர்த்தியாக பசுபதியாக காட்சியளிக்கின்றார். இங்கு ஆறு தீர்த்தங்கள் மிகச்சிறந்தவை. இந்த ஆம்ரா நதியில் நீராடி இறைவனை வழிபாடு செய்தால் பிறவி நோய் நீங்கி வீடு பெறுவார்கள். வெண்ணெய் மலையில் உள்ள தேனு தீர்த்தத்தில் வைகாசி பௌர்ணமியில் மூழ்கினால் ஒரு பிடி அன்னம் கொடுத்தாலும் புயாளும் அரசராக ஆழ்வார்கள். பசுபதீஸ்வரருடைய கோயிலை பலம் வருபவர்களுக்கு எல்லா அறங்களையும் செய்த பலன் கிட்டும். நினைத்த பயன்கள் யாவும் நிறைவேறும். முருகப்பெருமான் ஏற்படுத்திய முருக தீர்த்தத்தில் நீராடினோர்கள் பாவங்களெல்லாம் நீங்க பெறுவார்கள். அதில் சித்திரை பௌர்ணமி என்று நீராடினால் யம உபாதனை நீங்க பெறுவார்கள். காயத்ரி மந்திரம் ஓதி அரக தீர்த்தத்தில் முழுகுவார்கள் வைகுண்ட லோகத்தை அடைவார்கள். தாடக தீர்த்தத்தில் நீராடும் பெண்கள் மகப்பேறு பெறுவார்கள். பிரம்ம தீர்த்தத்தில் ஒருவனதோடு மூழ்கி பசுபதியை வழிபாடு செய்பவர்கள் பிறவாத நெறியை அடைவார்கள். சந்திர கிரகணத்திலாவது, ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பௌர்ணமியிலாவது, அர்த்தோதய மகோதயத்திலாவது, வரும் பௌர்ணமியிலாவது, திதிபாதம், பெற்றோர்களுடைய மறைவு நாள், பிறந்த நாட்கள் ஆகியவற்றிலாவது பிரம்ம தேசத்தில் மூழ்கி பசுபதீஸ்வரரை வழிபட்டுவர்கள் புண்ணுலகம் பெறுவார்கள், முக்தியும் பெறுவார்கள். கார்த்திகை மாதம் கார்த்திகை என்று பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஆதிதேயப்பனின் கோயிலை அடைந்து திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் சிவலோக பதவி அடைவார்கள். இவ்வாறு இந்த தீர்த்தங்களுடைய பெருமையும் அந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபடுவதைய பெருமையும் மிகவும் விரிவாக காலவ முனிவரிடம் சொல்கின்றார். இவ்வாறு அவற்றில் நீராடிய அன்பர்களுடைய பெருமையையும் விரிவாக எடுத்து உரைக்கின்றார் முனிவர் பெருமான். விபண்டகன் என்ற ஒரு வேடன் கொள்ளை செய்து வயிற்றை வளர்ப்பவன். அவன் ஒரு சமயம் கருவூர் எல்லையில் வந்து மார்கழி திருவிழா நடைபெற்றுக் கொண்டு இருக்கும்பொழுது அங்கு கொள்ளையடிப்பதற்காக வருகின்றான். பக்தர்களோடு கூட்டத்தில் ஒருவனாக கலந்து கொண்டு அங்கு ஆபரணங்களை கவருவதற்காக தக்க தருணத்தை நோக்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது பெருமான் அந்த வீதியில் கொடுத்த காட்சியை புராணம் மிக அழகாக வர்ணிக்கின்றது. பாணாசுரன் 1000 கையோடு முழவு வாசித்து கொண்டு வந்தானாம். தேவ துந்துதிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றனவாம். பிஞ்சையர்கள் யாழ் வாசி பாடுகின்றார்கள். முனிவர்களோ சிரத்தின் மீது கரத்தை குவித்து ஆனந்த கண்ணீர் பொருந்தவாறே போத்திரம் செய்து வணங்கிய வண்ணம் வருகிறார்கள். அஷ்டவசுக்களும் கிம் புருஷர்களும் மருத்துவர்களும் சாரணர்களும் சித்தர்களும் இயக்கர்களும் குற்றமற்ற மறையை உதக்கூடிய அந்தணர்களும் துவாதச ஆதித்தர்களும் சந்திரனும் அக்னியும் யமனும் நிருத்தியும் வருணனும் குபேரனும் ஆகிய 33 தேவர்களும் வணங்க பெருமான் திருவீதியில் வலம் வருகின்றான். மகாவிஷ்ணு தலைமையில் கைகுவித்து நிற்க நான்முகன் நால்வேதமும் நபித்திர இந்திரன் கற்பகப்பூவாலேயே மழை பொழிய நந்தியம்பெருமான் பொற்பிரம்பை தனது கைகளில் ஏந்தி சந்நிதியை விளக்க சிவகணங்கள் பாடியாடி பணிய வீரபத்திர கடவுளும் பக்கத்தில் விளங்க ஐயனாரும் பைரவ கடவுளும் அருகில் நிற்ப ருத்ரர்கள் சூழ ஐராவதமும் அருகிலேயே நிற்க விநாயகப் பெருமானும் வள்ளி தெய்வானை மணனாகிய முருகப்பெருமானும் இருபுறமும் விற்றுதிக்க உலகமாதாவாகிய உமாதேவியும் கூட வர பெருமான் காட்சியளிக்கின்றான். சிரத்தில் சந்திரனை சூடிக்கொண்டிருக்கின்றான். நெற்றியில் திரிபுண்டரமாக திருநீற்றை அணிந்திருக்கின்றான். வேதத்தையும் ஆகமங்களையும் அருள் செய்த திருவாயில் புன்னகை புரிய குழையும் தோடும் காதுகளில் விளங்க நீலகண்டம் தோன்றுமாறும் கொன்றை மாலை மார்பில் அழகு செய்யவும் எழுந்தோள் வீசி ஆடவும் புலித்தோலை இடுப்பில் அணிந்தும் கண்டவர் இனி காண்பதற்கு எதுவும் இல்லை என்று எண்ணும்படியும் பேரழகனாகவும் பேரருளாளனாகவும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அங்கு இந்த வேடன் ஆபரணங்களை கவர்வதற்காக வந்தவன் பக்தர் கூட்டத்தில் சிக்கி நெருக்குண்டு வெளிவர முடியாமல் பலரால் மிதிப்புண்டு வீழ்ந்து விட்டான். ஆனால் பெருமானோ அவன் நம்மை தரிசிப்பதற்காக வந்ததாக கருதி அவனுக்கு அருள் செய்ததாக இந்த புராண வரலாறு கூப்பிடுகின்றது. இந்த இறைவனை நியமத்தோடு வழிபடுவதன் சிறப்பை ஒரு சிறக்கம் குறிப்பிடுகின்றது. பிரம்மதீர்த்தமாகிய ஆம்பிர நதியில் மூழ்கி தூய்மையாக வெண்ணுரு அணிந்து ருத்ராட்சம் தரித்தவாறு சிவநாமத்தை உச்சரித்த வண்ணம் சூலலிங்கமாகிய கோபுரத்தை வணங்கி உள்ளே சென்று அஷ்டாங்க அல்லது பஞ்சாங்க நமஸ்காரங்களை செய்து அன்போடு பசுபதியை வணங்கி வலம் செய்து அடியார்களையும் வணங்கி தோத்திரம் அங்கு சன்னதியில் தோத்திரம் செய்து அர்ச்சகர் தரக்கூடிய திருநீற்றை வாங்கி தரித்துக் கொள்ள வேண்டும். அம்பிகை முதலாகிய எல்லா தெய்வங்களையும் முறையோடு வணங்கி நிறைவாக சண்டீஸ்வர பெருமானை வணங்கி வழிபாட்டின் பலனை பெற்று மீண்டும் பலிபீடத்தின் அருகில் வந்து மும்முறை வணங்கி அமர்ந்து பெருமானை தியானிக்க வேண்டும். இவ்வாறு வழிபட்டால் ஆனிலைப்பருடைய அருளையும் திருவடி பேற்றையும் பெறுவார்கள். இவ்வாறு கூறும்பொழுது இந்த பெருமானுக்கு எப்படிப்பட்ட பூக்களையும் இலைகளையும் நைவேத்தியங்களையும் நாம் அர்ச்சிக்க வேண்டும், எந்தெந்த நாட்களில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பனவற்றையெல்லாம் மிகவும் விரிவாக குறிப்பிடுகின்றது இந்த தலபுராணம். அதே போல இந்த தலத்தினுடைய மகிமையையும் மிக மிக விரிவாக இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. எடுத்துக்காட்டாக ஒரு சிலவற்றையாவது நாம் இங்கு நோக்கலாம். இந்த தலத்தை வணங்கியவர்கள் தீவினைகளெல்லாம் தீங்கப் பெறுவர். இங்கு பிறந்தவர்கள் சாரூபம் பெறுவார்கள். இறப்பவர்கள் மீண்டும் பிறவாத ஒரு பெரும்பம் பெறுவார்கள். முற்பிறவிகளில் மாதவம் செய்தவர்களே இந்த ஊரில் வசிப்பார்கள். இந்த தலத்தில் சிவாகமப்படி பசுபதியை பூஜை செய்பவர்களுக்கு உதவி செய்பவர்கள் தரக்கூடிய ஒரு பேற்றினை எவ்வாறு கூற முடியும்? இங்கு தங்குவோர்களுக்கு கூட சிவலோகம் சித்திக்குமாம். பிற தலங்களில் செய்த தர்மங்களுக்கான பலனை காட்டிலும் இந்த தலத்தில் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அளவில்லாத பலன் உண்டு என்றும் இப்புராணம் குறிப்பிடுகின்றது. மழை வேண்டும் காலத்தில் பசுபதீஸ்வர பெருமானுக்கு சிறந்த அபிஷேகம் செய்தால் மழை பெய்யும். கன்றோடு கூடிய பசுவை தானம் செய்தவர்கள் சிவலோகம் பெறுவார்கள். திருப்பணி செய்தவர்கள் முக்தி பெறுவார்கள். சிவனடியார்களுக்காக மடம் கட்டி தந்தால் சிவலோகம் பெறலாம். தபசிகளுக்கு உணவு அளிப்பவர்கள், தண்ணீர் பந்தல் அமைப்பவர்கள், பசித்தோருக்கு ஒருவேளையாவது அன்னமிட்டவர்கள், உத்ராட்சம் கொடுத்தவர்கள், கமண்டலம் கொடுத்தவர்கள், யோகிகளுக்கு குளிர் நிழல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கம் பெறுவதற்காக அமைத்துக் கொடுத்தவர்கள், மண்டபங்கள் அமைத்துக் கொடுப்பவர்கள் சிவனோடு பெறுவார்கள். தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பஞ்சாட்சர ஜபம் செய்தவர்கள், காசியில் கோடி தரம் பஞ்சாட்சரத்தை செய்த ஜபித்த பலனை பெறுவார்கள். காலையில் பசுபதீஸ்வரருக்கு சந்தனம், பச்சை கற்பூரம், கத்தூரி, கோரோஜனை, பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தால் அரசராய் உலகை ஆளலாம். பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியராவார்கள். இந்த தலபுராண நூலை ஆனிலையப்பர் கோயிலில் பாராயணம் செய்பவர்கள் சிவபோதம் பெறுவார்கள். இவ்வாறெல்லாம் சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களிடம் கூறினாராம். இந்த தலத்திற்கு பாஸ்கரபுரம், ஆதிபுரம், வீரசோழபுரம், மஞ்சுளாரண்யம், ஷண்மங்கல க்ஷேத்திரம், கருவூர், கர்ப்பபுரி ஆகிய பெயர்கள் உண்டு. அடுத்ததாக இந்த தலத்தை அடைந்த சோழமன்னராகிய புகழ்ச்சோழர் என்பவர் அருள் பெற்றதை ஒரு சர்க்கம் வர்ணிக்கின்றது. இச்சோழவர் ஆதிரை அண்ணனுடைய திருவடிகளை பணிந்து கருவூர் அரண்மனையில் தங்கியிருக்கும் போது ஒரு நாள் அவரது பட்டத்து யானை வீதியில் சென்றது. அங்கு தினந்தோறும் பசுபதீஸ்வரபெருமானை வழிபாடு செய்வதற்காக வரும் அடியார் ஒருவர் கை நிறைய பூக்குடலை சுமந்து கொண்டு வீதியில் வந்தாராம். அவர் பெயர் சிவகாமி ஆண்டார் என்பது. அந்த யானை அவரது கையில் இருந்த பூக்கூடையை பறித்து வீசிவிட்டது. இதனை கண்டு பதறிய அந்த அடியவர் சிவதா சிவதா என்று பெருமானை நோக்கி கூவினார். இந்த ஒலியை கேட்ட மற்றொரு அடியவர் எரிபக்தர் என்பவர், கையில் மழு ஆயுதத்தை ஏந்தியவர், பரசு என்ற ஆயுதத்தை ஏந்தியவர். அந்த ஆயுதத்தால் அந்த யானையினுடைய துதிக்கையை வெட்டிவிட்டார். அருகில் இருந்த பாகர்களும் வெட்டப்பட்டனர். யானையும் விழுந்தது. இதனை அறிந்த அரசர் அங்கு வந்து நடந்தவற்றை அறிந்தாராம். அப்பொழுது எரிபத்தரும் நடந்தவற்றை கூறினார். யானை செய்த தவற்றுக்காக யானையும் கொல்லப்பட்டது, பாகர்களும் கொல்லப்பட்டனர் என்பதை அறிந்தான் மன்னவன். ஆனால் மன்னனோ இறைவன் அடியாருக்கு அழைக்கப்பட்ட இந்த குற்றத்திற்கு கிடைத்த தண்டனை இது. இதற்கு நானே பொறுப்பேற்க வேண்டியவன். ஆகவே நானும் கொல்லப்பட வேண்டியவன். தங்கள் கையில் உள்ள மங்களமான மழுவால் அதை செய்ய வேண்டாம். என்னுடைய கை உடைவாளை தங்களிடம் தருகின்றேன். அதன் மூலம் அடியேனை கொல்லுங்கள் என்று கூறி மன்னன் தன்னுடைய வாளை எரிபத்த நாயனாரிடம் நீட்டினான். இதனை செக்கிழார், அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்திற்கு இங்கு இது தன்னால் போதாது, என்னையும் கொல்ல வேண்டும், மங்கள மழுவால் கொள்கை வழக்கும் அன்று இதுவாம் என்று செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்தனர் தீர்வு நேர்வார் என்று குறிப்பிடுகின்றார். இதனை கண்ட எதிபத்த நாயனார் இதற்கு மிகவும் வருந்தியவராக, அந்த வாளை வாங்காவிட்டால் அவன் தானே தன் கழுத்தை அறிந்து கொள்ளிவிடுவானோ என்ற அச்சத்தால் தன்னையே அறிந்து கொள்ளும் முடிவுக்கு வந்தாராம். வாள் வாங்க மாட்டார் தன்னை தான் துறக்கும் என்ற சிந்தையால் உணர்வுற்று அஞ்சி வாங்கினார் தீங்கு தீர்ப்பார் என்று சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். ஆகவே எனது உயிர் செகுத்து முடிப்பதே முடிவு என்று எண்ணினாராம். பிறகு என்ன நடந்தது என்பதை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். புரிந்தவர் கொடுத்த வாளை அன்பர் தம் கழுத்தில் பூட்டி அருந்திடல் உற்ற போதில் அரசனும் பெரியோர் செய்கை இருந்தவாறு இது என் கட்டேன் என்று எதிர் கடுதில் சென்று பெரும் தடம் தோளால் கூடி பிடித்தனன் வாழும் கையும் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு எரிபத்த நாயனார் தன்னுடைய கழுத்தில் அந்த வாளை பூட்ட முயன்றபோது அடியேன் கட்டேன் என்று கழுதே சென்று அவர் கையை பற்றி அவருடைய கையில் நின்றும் வாளை அகற்றினானாம் அந்த மன்னவன். அப்பொழுது பெருமான் அவ்விருவருக்கும் காட்சியளித்து யானையை மீண்டும் உயிர்ப்பித்து சிவகாமி ஆண்டாருடைய கூடையையும் மலர்களால் நிறைவித்து பாகர்களையும் உயிர்ப்பித்தானாம். இவ்வாறு இந்த போய்ச்சோழ நாயனாருடைய பெருமையும் எரிபத்த நாயனாருடைய பெருமையும் பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. போய்ச்சோழ நாயனார் தன்னுடைய அமைச்சர்களை நோக்கி, எல்லா அரசர்களும் திரை செலுத்தி விட்டார்களா என்று கேட்கும்போது, குறும்பரையூர் அதியனை தவிர எல்லோரும் திரை செலுத்தி விட்டார்கள் என்று கூறினார்கள். குறும்பரையூரை நோக்கி படையோடு சென்ற மன்னன் அதியனோடு போரிட ஆயத்தமானான். அவனுடைய படைத்தவர்கள் சோழனுடைய படைத்தவர்கள் மன்னனை அடைந்து அதியன் தப்பி ஓடிவிட்டான் என்று முதலில் கூறினார்கள். அதியனுடைய படை தோற்று ஓடிவிட்டது, அதை கண்டு அதியனும் தப்பி ஓடிவிட்டான் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் அவனுடைய படைத்தலைவர்களுடைய தலைகளை பறித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவற்றை ஒன்றாக முன்வைத்தார்கள். அவற்றுள் ஒரு தலையில் சடைமுடி இருக்க கண்டார் மன்னவர். அப்பொழுது கலங்கியவாறு கூறுகின்றார், பசுபதி பெருமானே, நான் இவ்வாறு இந்த நாட்டை ஆழ்வதெல்லாம் சிவசமயம் வாழ்வதற்காகவும் திருநீற்றின் ஒளி ஓங்குவதற்காகவும் சிவனடியார்கள் இன்புற்று வாழ்வதற்காகவும் அல்லவா? சிவவேடம் பூண்ட ஒருவரை கொலை புரியும்படியாக ஆகிவிட்டதே, பழி அடியேனுக்கு வந்து சேர்ந்து விட்டதே. இந்த சிவாபராதத்துக்கு நான் என் செய்வேன்? உயிர் வாழமாட்டேன். பசுபதீஸ்வரருடைய ஆலயத்திற்கு முன்பு தீயில் உயிரை விட்டுவிடுவேன் என்று துணிந்தானாம். அமைச்சர்களை நோக்கி, ஆலயத்தின் முன்பு அக்னிகுண்டத்தை ஏற்படுத்துங்கள் என்று கூறினார் மன்னவர். சிவனடியாரை கொன்ற என்னுடைய உயிரை நெருப்பிலிடுவதே இதற்கு பிராயசித்தமாகும். ஆகவே நீங்கள் கவலை இல்லாமல் தீக்குழியை ஏற்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார் போய்ச்சோழர். அவ்வாறே ஆலயத்தின் முன்பு தீக்குழி ஏற்படுத்தினார்கள். போய்ச்சோழர் தனது மெய் முழுவதும் விண்ணுயிர் பூசியவாறு அந்த சடை விளங்கிய தலையை தனது தலையுமே தாங்கிக் கொண்டு பெருமானை தொழுதவாறு தில்லை மன்றில் ஆடக்கூடிய திருவடிகளை மனத்தில் கொண்டு அக்னிகுண்டத்தை வலம் வந்து அத்தீயுள் புகுந்து திருச்சி தமிழனுடைய திருவடி கமலத்தை அடைந்தார் என்று இந்த திருவரலாறு குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக கருவூரில் தோன்றிய கருவூர் தேவருடைய பெருமையையும் அவருடைய வியத்தற்குரிய பல சித்திகளையும் ஒரு தருக்கம் வர்ணிக்கின்றது. அவர் சென்ற இடங்களெல்லாம் குறிப்பிடுகின்றது. நிறைவாக பெருமானுடைய அருள் பெற்ற நிலையையும் யோக சமாதியையும் விரிவாக குறிப்பிடுகின்றது இந்த புராணம். இவ்வாறு பல சர்க்கங்களால் பெருமானுடைய பெருமையையும் தரத்தினுடைய பெருமையையும் தீர்த்தங்களுடைய பெருமையையும் நாம் அறிகின்றோம். வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கும் கருவூர் ஒரு முக்கியத்துவம் தர வல்ல இடமாக திகழ்கின்றது. தமிழக வரலாற்றிலும் இது இன்றியமையாத இடத்தை வகித்து வருகிறது. நகர்ப்புற நாகரிகங்கள் சிறப்புற்ற காலத்திலிருந்தே இந்த தலம் சிறப்பாக விளங்கியது என்றும் கூறுகிறார்கள். சங்ககால சேர மன்னர்களுடைய தலைநகரமாகவும் கருவூர் விளங்கிற்று. இது வஞ்சி என்றும் பெயர் பெற்றிருந்தது. இது ஒரு பெருநகரமாக திகழ்ந்திருந்திருக்கலாம். இதனை சேர மன்னர்களும் சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் ஆண்டு வந்துள்ளார்கள். இதன் வரலாற்றை அறிவதற்கு மிகவும் இன்றியமையாத புகழூர் கல்வெட்டுக்கள் சிறப்பு வாய்ந்தவை. புகழூருக்கு அருகில் உள்ள ஆறு நாட்டார் மலை என்ற குன்றில் உள்ள கல்வெட்டுக்களை ஆராய்ச்சியாளர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழக வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளார்கள். இதில் பல சமணர் படுகைகள் இருப்பதாகவும் அதில் சேர மன்னர்களுடைய பெயர்களையும் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள். சோழர்கள் ஆட்சியிலும் இந்த தலம் மிகவும் சிறப்புற விளங்கியது. மன்னிய அனபாயன் சீர் மரபின் மாநகரமாகும் தொன்னெடும் கருவூர் என்று செக்கிழா பெருமான் குறிப்பிடுகின்றார். மூவேந்தர்களுடைய ஆட்சிக்கு பிறகும் இதனை நாயக்கர்கள் காலத்திலும் ஆண்டவர்கள் செவனே பராமரித்திருக்கிறார்கள். இந்த ஊரில் நடுக்கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள் ஆகியனவும் இந்த ஊருக்கும் மேலை நாடுகளில் உள்ள வணிகர்களுக்கும் உள்ள தொடர்பை குறிப்பிடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆலயத்திலும் பல கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் முதலாம் ராஜேந்திரன், இரண்டாம் ராஜேந்திரன், மூன்றாம் குலோத்துங்கன் ஆகியோருடைய கல்வெட்டுக்கள் அவர்கள் காலத்திய கொடைகளை நமக்கு அறிவிக்கின்றன. 21 கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்தில் இவ்வாறு விளங்குகின்றன. சொக்கநாத நாயக்கர் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டும் அமைந்திருக்கிறது. இதனை ஆதிபுறமாகவும் தோற்றத்திற்கே காரணமான ஒரு தலமாகவும் கூறியுள்ளபடியால் இக்கருவூர் பசுபதீஸ்வரர் பசுக்களாகிய உயிர்களை உயிர்விக்க வந்த பரமனாக கருதப்படுகின்றார். பசுக்களுக்கெல்லாம் பதியாகவும் நிகரற்ற பரம்பொருளாகவும் அத்தலத்தை விட்டு நீங்காத பெருமானாகவும் காட்சியளிக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானை அமரவதி கரையில் ஆனிரையில் அமர்ந்தருளி அருள் வழங்கக்கூடிய வள்ளலை அடியார்கள் அனைவரும் சென்று வணங்கி பேரின்பம் பெறுவார்களாக.